இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜபம் செய்வோம். ஆமென். இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் துதி கீதங்களில் 61வது பாடலை பாடுவோம். சாங் நம்பர் 61. காரிருளில் நேசதீபமே நடத்துமே, வேரொளியில் விடும் தூரமே நடத்துமே, நீர் தங்கிந்தூர காட்சியாசியே ஓரடி மாற்று என் முன் காத்துமே, என் இஷ்டப்பாடி நடந்தேனையோ முன்னாளிலே, ஓத்தாசை தேடவில்லை இப்போதே நடத்துமே, உல்லாச நாடினே திகிலிலோ வீம்பு கொண்டு அன்பாக மன்னியும், இம்மட்டும் என்னை ஆசீர்வதித்தீ இனிமேலோ, காடாறு சேர் குன்றில் தேவரி நடத்தீடோ, உதய நேர வர கழிப்பே மறைந்து போன நேசரை காண்பே. இப்பொழுது நாம் இந்த இல்ல ஆராதனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 9வது அதிகாரம். மொத்தம் இதில் 20 வசனங்கள் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு வசனமாக இப்பொழுது நாம் படிப்போம். சங்கீதம் 9. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாசிக்கிறேன். முத்லபேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். வசனம் 1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன். வசனம் 2. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். வசனம் 3. என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். வசனம் 4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். வசனம் 5. ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். வசனம் 6. சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர், அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒழிந்து போயிற்று. வசனம் 7. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். வசனம் 8. அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்குள்ளும் செம்மையாய் நீதி செய்வார். வசனம் 9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். வசனம் 10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். வசனம் 11. சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். வசனம் 12. இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். வசனம் 13. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு. வசனம் 14. தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். வசனம் 15. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. வசனம் 16. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக்கொண்டான். பிராக்கெட் இகாயோன் மற்றும் சேலா. வசனம் 17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். வசனம் 18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. வசனம் 19. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். வசனம் 20. ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும். கர்த்தாவே, சேலா என்று இந்த 9 அதிகாரம் நிறைவடைகிறது. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும்படியான ஒரு நல்ல தருணத்தை கொடுத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நாம் ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 9 அதிகாரம் 1 வசனத்தினுடைய மேல் பகுதி என்னவென்றார், முத்லப்பேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த முத்லப்பேன் வாத்தியம் என்று சொன்னால், அந்த வாத்தியம் ஒரு மரண கருவியாக இருக்கிறது. ஒரு மரணத்தில் வாசிக்கக்கூடியதான ஒரு கருவி. மூத் என்று சொன்னால் MUTH, மூத் என்று சொன்னால் டை, டெத் என்று பொருள். பென் என்று சொன்னால் மகன், சன், கிராண்ட்சன், சைல்ட் என்று பொருள். பென்யமீன் பாருங்கள், முத்லபேன், பேன் கிடையாது, பேன், முத்லபேன் என்று அர்த்தம் என்னும் வாசியத்தில் என்கிறதான ஒரு வாத்தியத்தில் தாவீது ராஜா அவர்கள் இதை வாசிக்கும்படியாக கொடுக்கிறார். இந்த முதல் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று குறிப்பிடுகிறார். என்றைக்குமே நாம் தேவனை துதிக்கப்படும்போது முழு இருதயத்தோடு நாம் துதிக்க வேண்டும். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன், அப்படி தான் தேவனை நாம் துதிக்க வேண்டும். நம்ம துதிக்கப்படும் போது நம்முடைய உடம்பிலிருந்து வியர்வை தண்ணிகள் கீழே கொட்ட வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை முழு இருதயத்தோடு அல்லது முழு பலத்தோடு நீங்கள் செய்து பாருங்கள், உடலிலிருந்து வியர்வைகள் வெளியே வரும். அதுபோல் நீங்கள் உண்மையாக நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் தேவனை துதித்தீர்கள் என்று சொன்னால், முழு பலத்தை பயன்படுத்தி துதிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் உடலிலிருந்து வியர்வைகள் கொட்ட ஆரம்பிக்க வேண்டும். அதன் பிற்பாடு அவர் குறிப்பிடுகிறார், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று குறிப்பிடுகிறார். தாவீது ராஜா எவ்வளவு அருமையாக அவர் சொல்கிறார் பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே அதிசயமாக இருக்கிறது. சாதாரணமாக இசைக்கருவிகளை வாசித்து கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதான ஒரு வாலிபன் திடீரென்று ராஜாவாக மாறிவிட்டான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று புகழ ஆரம்பித்தார்களே, அது சாதாரணமான ஒரு விஷயமா? தேவனை கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிதான அதிசயங்களை செய்தார். அதனால் அந்த அதிசயத்தை குறித்து அவர் கண்டிப்பாக அவர் தேவனை கண்டிப்பாக புகழ்ந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் கூட அநேக இடங்களில் நீங்கள் வேலை செய்வீர்கள், ஆனாலும் ஒரு சாதாரணமான ஒரு சிறிய ஒரு போஸ்டிங்கில் வேலைக்கு போவீங்க. நீங்கள் திடீரென்று உங்களால் அந்த நிறுவனத்திற்கோ அல்லது அந்த தொழிற்சாலைக்கோ உங்களால் மேனேஜிங் டைரக்டர் நீங்கள் ஆக முடியாது. அது அதிக நாட்கள் அது எடுத்துக்கொள்ளும். ஒரு துறையில் நீங்கள் உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அதிகமான நாட்களை எடுத்துக்கொள்ளும். சிலர் கடைசி வரையில் அடிமட்ட வேலையாட்களாகவே வேலை செய்து மறித்து விடுவார்கள். ஆனால் தாவீது பாருங்கள், தன்னுடைய சகோதரர்களுக்கு நலம் விசாரிக்க சென்றவர், தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு எடுத்துக்கொண்டு சென்றவர், வரப்படும் பொழுது தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி ஒரு பெயரை சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் இது அதிசயம்தானே? யோபு 5 அங்கே குறிப்பிடுகிறது 8-9. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு நோட்டுபுக்கை கையில் வைத்து கொண்டு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை எல்லாம் எழுதி கொண்டு பாருங்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக 2 பார்க்கிறோம், என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடரொண்டு அழிந்து போவார்கள் என்று சொல்கிறான். தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சத்துருக்கள் தெரியுமா? அதுபோல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் இருக்க தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும். ஆனாலும் சத்ருவை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 4 நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் என்று குறிப்பிடுகிறான். தாவீது ராஜாவாக இருந்தபடினால் அவர் அடிக்கடி சொல்வது எல்லாமே நீதி, நியாயம், சிங்காசனம், இதை குறித்தே அவர் குறிப்பிடுகிறார். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடினால இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் என்று அவர் குறிப்பிடுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனையும் என் தேவனாகிய கர்த்தர் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நேராக தேவனத்தில் செல்கிறார். ஐந்தாம் வசனம், ஜாதிகள் கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆறாம் வசனம், சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர், அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒழிந்து போயிற்று. ஆனாலே உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, சத்துருக்கள் எழும்பினாலும் கூட அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர்கள் பட்டணங்களையும் நிர்மூலமாக்குகிறார், அவர்களையும் பாழாக்குகிறார், அவருடைய பேர் முதலாக இந்த பூமியில் இல்லாதபடிக்கு அழித்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏழாம் வசனத்தில், கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அடிக்கடி பாருங்கள், இந்த தாவீதுராஜா அதையே சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் அப்படி என்று சொல்லி. அதே நீங்கள் ஆதியாகமம் 18 அதிகாரம் 25 வசனத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 18:25 சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி ஆபிரகாம் தேவனிடத்தில் மன்றாடுகிறான். ஒருவேளை சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்பட்டு போய்விடும் என்று சொன்னால், அதோடு கூட தன்னுடைய சகோதரனாகிய சகோதரனுடைய மகனாகிய லோத்தும் அழிந்து போய்விடுவானே என்று சொல்லி தேவனிடத்தில் துணிந்து பேசுகிறான். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்வாரோ என்று அவன் குறிப்பிடுகிறான். அடுத்ததாக பார்க்கிறோம், 8 வசனத்தில், அவர் பூச்சக்கரத்தை நீதியாக நியாய தீர்ப்பார், சகல ஜனங்களுக்கும் செம்மையாக நீதி செய்வார். ஒரு தாவீது ராஜா பாருங்க, ஒரு பெரிய அவன் ஏரோநாட்டிக் படித்தவன் கிடையாது, பெரிய விஞ்ஞானி கிடையாது, ஆனாலும் அந்த தாவீது குறிப்பிடுகிறார், தேவனாகிய கர்த்தர் பூச்சக்கரத்தை நீதியாக நியாயத்தீர்ப்பார். ஒரு சக்கரம் என்று குறிப்பிடுகிறார், ஒரு வீல் என்று குறிப்பிடுகிறார். இந்த பூமியானது உருண்டை வடிவம் என்பதை இவர் பதிவு செய்கிறார், தேவ மனுஷன் பதிவு செய்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இதற்கு ஏற்ற ஒரு வசனமாக ஏசாயா 40:22 வசனம் குறிப்பிடுகிறது. ஏசாயா 40:22, அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறது. ஆக இந்த வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்க, பூமியினுடைய அந்த ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு உருண்டை என்று சொல்லி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கப்படும் போது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமாறும். இந்த காலகட்டத்திலும் கூட நமக்கு நெருக்கம் ஏற்படும் பொழுது, துன்பம் ஏற்படும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தஞ்சமானவராக இருக்கிறார். 10 வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். யார் யார் கர்த்தரை உண்மையாக தேடுகிறார்களோ அவர்களை தேவன் கைவிட மாட்டார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலையும் இந்த விதமான இந்த கொரோனா வைரஸ் இந்த குவாரண்டைன் பீரியடில் நீங்கள் அதிகமாக கர்த்தரை தேடுங்க, அதிகமாக ஜெபிங்க, அதிகமாக வேத வசனத்தை நீங்கள் படிங்க, அப்பொழுது கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். 13 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளெல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினாலே கலி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஏற்கனவே சங்கீதம் 23 அவர் குறிப்பிடுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி, இப்பொழுது மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. ஒருவேளை மரணத்திற்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம், அநேக வியாதிகள், அநேக கஷ்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக நோய்கள் உங்களுக்கு இருக்கலாம், நீங்கள் மரண பயத்தினாலே கூட இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதுராஜ் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் எழுதுகிறார், மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. அதனால் தேவனாகிய கர்த்தரை நம்பி நாம் வாழப்படும் போது, ஜபிக்கப்படும் போது, ஊழியம் செய்யப்படும் போது, குடும்ப ஜபத்தை செய்யப்படும் போது, தேவனை கர்த்தர் அதனுடைய நீ மரண வாசல்களுக்கு சென்று விட்டாலும் கூட தேவனாகிய கர்த்தராலே உன்னை அருமையாக வெளியே கொண்டு வர முடியும். அதனால் தேவ பிள்ளைகளை கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருங்கள். அதன் பிற்பாடு இங்கே சொல்லப்பட்டிருக்கு, 16 வசனத்தில், கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார், துன்மார்க்கன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட் போட்டு இகாயோன் சேலா என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இகாயோன் என்று சொன்னால் அது ஒரு மியூசிக் டேர்ம், அது இகாயோன் என்று சொன்னால் மெடிடேஷன் என்று பொருள், இகாயோன் என்று சொன்னால் தியானம் என்று பொருள். ஒருவேளை இகாயோன் என்று சொன்னால் அந்த வார்த்தையானது HIGGAYON இகாயன் என்று நாம் பார்க்குறோம். அது எந்த வார்த்தையிலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இகா HAGHA ஆகா, ஆகா என்ற வார்த்தையிலேருந்து வருது. அப்படின்னு சொன்னால் ஆகா அப்படின்னு சொன்னால் மோன் என்று பொருள், புலம்பல் என்று பொருள், முறுமுறுத்தல் என்று பொருள். ஆக இந்த முத்துலப்பேன் என்ற வாத்தியத்தில் தான் இந்த சங்கீதத்தை எழுதப்படும் போது இகாயன் என்ற வார்த்தையை அவர் பதிவு செய்கிறார். சேலா என்று சொன்னால் அது ஒரு மியூசிக்கல் டேர்ம் என்று பார்த்தோம். அந்த இகாயன் என்று சொன்னால் ரிசவுண்டிங் மியூசிக் என்று எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த இடத்துல பார்க்கப்படும் போது, இந்த இகாயோன் என்று சொல்லப்படும் போது, ஒரு விதமான ஒரு அமைதியாக அந்த வசனத்தை படித்து முடித்த உடனே கொஞ்சம் அமைதியாக இருந்து தியானிக்கணும், கொஞ்சம் அமைதியாக தேவனை பார்க்கணும். ஆக தேவனை கர்த்தர் இந்த அதிகாரத்தில் எனக்கு பிடித்த வசனமாக நான் பதிவு செய்கிறது 20வது வசனம். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. இன்றைக்கு தேவனை கர்த்தர் மனுஷ வர்க்கத்திற்கு ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் தான் தேவனாகி இருக்கிறார். ஜனங்கள் எல்லோரும், எல்லா நாடுகளும், ஏறக்குறைய 210 நாடுகள் இந்த ஜாதிகள் என்று சொல்லப்படும் நேஷன் தங்களை மனுஷர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கடவுள் கிடையாது. அவர்கள் ராஜாக்களாக இருக்கலாம், மந்திரிகளாக இருக்கலாம், பெரிய பெரிய இந்த பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது ஜெனரலாக இருக்கலாம், அல்லது பிரசிடெண்டாக இருக்கலாம், இல்லை யாராக கூட இருக்கட்டும், ஆனாலும் அவர் எல்லோரும் மனிதர்களே என்று சொல்லி இந்த வேதம் பதிவு செய்து ஜாதிகள் எல்லா நாடுகளும் தங்களை மனுஷர் என்று அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே செயலா என்று முடிக்கிறார். அதுபோல் இந்த உலகம் முழுவதுமாக கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அவர்கள் மனுஷர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஞாபகத்துக் கொள்ளுங்கள், நாம் என்றென்றைக்கும் நம்ம மனிதர்களாகவே இருக்கிறோம், நாம் தேவர்கள் கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு தேவனை கர்த்தர் உண்மையிலே மிகப்பெரிதான சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டளிடுவாராக. இப்பொழுது நாமும் இந்த குடும்ப ஜெபத்தில் தேவனை துதிப்போம், முழங்கால் படியிடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆலபார விசுவாசிகளே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த அருமையான இந்த குடும்ப ஜெபத்தில் ஆண்டவரே சங்கீதம் 9 நாங்கள் தியானிக்கும்படியாக கிருபை செய்திரே. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் படித்து அதை தியானித்து கொள்ளும்படியாக தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த அருமையான வசனம் ஆண்டவரே, தாவீது ராஜா ஒரு 4000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்ந்தவர் ஆண்டவரே. அப்பேற்பட்ட மனுஷன், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை மையமாக வைத்து ஆண்டவரே ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் ஆண்டவரே. அது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு சங்கீதமாக இருக்கிறது ஆண்டவரே. அது விலையேறப்பெற்றதான ஒரு எழுத்தாக இருக்கிறது ஆண்டவரே. நான் எந்த வாத்தியத்தில் இது வாசித்தேன், யாரிடத்திலே நான் கொடுத்தேன் என்கிற எல்லா விதமான புள்ளி விவரத்தையும் என் தேவனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் பொய்யல்ல என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த பூமியில் வாழும்படியாக, வேதத்தை நேசிக்கும்படியாக கிருபை செய்வீராக ஆண்டவரே. கிருபை செய்வீரா, எங்களை பாவ குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக நாங்கள் பேசியிருந்தால், இந்த ஆலயத்திற்கு செல்லாமல் இருந்திருந்தால் ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தை செய்து கொண்டு வருகிறேன் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு வரையும் அதிசயத்தை செய்து கொண்டு வருகிறேன், நன்மைகளை செய்து கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விதமான காலகட்டத்தில் கூட அநேகர் உதவி செய்யும்படியாக, எங்களை வாழ வைக்கும்படியாக அநேகர் எங்களை உதவி செய்தார்கள் ஆண்டவரே. அதையே நாங்கள் இந்த குடும்ப ஜபத்தில் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பித்த நார் முதற்கொண்டு எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் ஆண்டவரே, யாருக்குமே இந்த வியாதி வராதபடிக்கு எங்களை வேலையடித்தீரே, பாதுகாத்தீரே. உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதுமாக நாங்கள் உண்மையை துதிக்கும்படியாக கிருபை செய்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பதாக. ஜனங்கள் எல்லோரும் தங்களை மனுஷர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எப்பேற்பட்டதான மனுஷராக இருந்தாலும் கூட நாங்கள் மனிதர்களே, நீர் தேவாதி தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்ணி வந்த உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணினீரே. உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்த அவர் வழிகள் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கான். அதுபோல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படும்படியான கிருபை தாரும் ஆண்டவரே. ஒருவேளை மரண வாசலிலே இருப்பார்கள் என்று சொன்னால், மரண பயத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், தேவனை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து ஒவ்வொருவரை தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொருவரை தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா மரண பயம் என்ன விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஷம்பாலை குதிக்கிறவோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமை துதிக்கும்படியாக இந்த சங்கீதத்தை படிக்க படிக்க அதிகமாக துதிக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தை இந்த தாவீது ராஜா உருவாக்குகிறாரே. உம கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறாரே ஆண்டவரே. அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் உண்மை துதிப்பேன் என்று அவர் பதிவு செய்கிறாரே. உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நீதியான நியாய தீர்ப்பு நிமித்தமாக நான் பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன் என்று சொல்கிறாரே. ஒரு நாளிலே எழுதற நான் உண்மை துதிப்பேன் என்று சொல்கிறாரே. அப்படியாக ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, உண்மை துதிப்பதில் எவ்வளோ உறுதியாக இருக்கிறார். நாங்கள் ராஜாக்கள் அல்ல, நாங்கள் மந்திரிகள் அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளாக வேலை செய்கிறோம். சில அந்த வேலையும் இல்லாதபடிக்கு நாங்கள் சாதாரணமான தினக்கூலியாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களால் இவ்வளவு துதிக்க முடியவில்லை, உண்மை துதிப்பதற்கான நேரத்தை ஒதுக்க முடியவில்லையே ஆண்டவரே. ஒரு ராஜாவாக இருந்து கூட எப்படி துதிக்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பதிவு செய்கிறாரே ஆண்டவரே. அவரை பார்த்து நாங்களும் கற்றுக்கொள்ளட்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவே தேவனை நோக்கி கதறுகிறது என்று சொல்லி, அப்படியாக ஒரு கதறுகிற ஒரு அனுபவத்தை மானுக்கு இருக்கிறதான அந்த தண்ணீர் தாகத்தை, தண்ணீரை தேடி கதறிக்கொண்டு ஓடுவது போல என் தேவனாகி கர்த்தரை நோக்கி நாங்கள் கதறிக்கொண்டு ஓடத்தக்கதாக கிருபை செய்கிறாங்க. ஷபலபரிவி ஷபலிபிட பலபர பலிபிட பலபர பலபரிவிட பலபர பல 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 ஷபலபரிவி ஷபலபரிவி ஷபலபரபு 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 ஷபலபர பலபர ஷபலபரி பில 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 கிருபியாரும் இரக்கமாயிரு அன்பாயிரு தயவாயிரு ஆசீர்வதியம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி, இம்மட்டுமாக ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே கொடாபுரி சோத்திரம். எங்களுடைய சபை இந்த மெய்யான இயேசு சபையை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே, மெய்யான இயேசுடைய விசுவாசிகளை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே, மெய்யான இயேசுடைய ஊழியர்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே கொடாகுடி சோத்திரம். இந்த சத்தியத்தை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே கொடாகுடி சோத்திரம். இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே கொடாகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடாகுடி ஸ்தோத்திரத்தை இரடுகிறோம் ஆண்டவரே. மெய்யான இயேசுவிலே எங்களை தேர்வு செய்து நீர் எங்களை தெரிந்து கொண்டிராண்டவர். நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டிராண்டவரே. தெரிந்து கொண்டு இந்த மெய்யான இயேசுடைய சத்தியத்தில், இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தில் ஆண்டவரே நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்கும்படியாக செய்திரே கொடாகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தில் உள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க. பலபர ஷபா லபா ரிபி ஷிபில பர பல பலி பில பல பர பல ஷபல பரி பில 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 பல பல பர ஷபாலி பில பர ஷபல பரி பில பர பல பரி பில 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 அல்லையா. அந்த குடும்ப ஜபத்தை நடத்துகிற ஒவ்வொரு குடும்பத்தினர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவருக்கும் தெய்வ பக்தி அதிகமாக 30, 60, 100 பெருகும்படியாக செய்வீராக. வேதத்தை நேசிக்கும்படியாக, நேசித்து வேதத்தை கையில் எடுக்கும்படியாக, படிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக, ஆராய்ச்சி செய்யும்படியாக கிருபை செய்யும் ஆண்டவரே. சும்மா பொழுது போகவில்லை என்று இந்த வேதத்தை படிக்காத படிக்கு இந்த வேதம் விளையேறப்பட்டதான ஒரு பொருள் என்பதை அறிந்து உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் யாரிடத்திலே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே இருக்கிறதே என்று சொல்லி பேதுரு பதிவு செய்கிறது போல ஆண்டவரே இந்த வசனம் எங்களை நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு செல்லும் ஆண்டவரே. ஆகவே பயபக்தியோடு வேதத்தை எடுத்து, வேதத்தை படித்து, அதை தியானித்து, அது ஆராய்ச்சி செய்யும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை என் ஜனங்களுக்கு தர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இந்த குடும்ப ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், சமாதானத்தை கொண்டு வரட்டும், சந்தோஷத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எந்த விதமான கவலைகளும் பயங்களும் இல்லாதபடிக்கு என் தேவனாகுடைய கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கியிருக்கும்படியாக கிருபை செய்யுங்க. சமூகத்தில் முழங்கார்படி இருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. குடும்ப ஜபத்திலும் கூட ஆண்டவரே பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த குடும்ப ஜபத்தில் ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனை கர்த்தர் வந்து இறங்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நோக்கி ஆண்டவரே முழங்கார்படியிடுகிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரே நீ நிரப்பும்படியாக, உங்களுடைய ஆவியில நிரப்பும்படியாக தேவனை கர்த்தர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக உங்களுடைய தண்ணீரை ஊற்றும்படியாக, ஜீவ தண்ணீரை ஊற்றும்படியாக, பரிசுத்தாய் ஊற்றும்படியாக தேவனை கர்த்தர் கிருபை செய்ய. எங்கள் ஆவியினுடைய அனுக்கிரகம் இறங்கும்படியாக, அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒவ்வொருடைய பாவத்தையும் அக்கினி வந்து இறங்கி சுற்றிருக்கும்படியாக செய்வீராக ஆண்டவரே. அக்கினி சுற்றிருக்கும்படியாக செய்வீராக, அக்கினி சுற்றிருக்கும்படியாக செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் உன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியாக தயவு செய்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் முழங்கார் படிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மீதும் என் தேவனை கத்தர் ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா மரண பயத்திலும் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னிறான். நான் உன் தேவன் என்று சொன்னேன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் பயப்பட மாட்டோம். என் தேவனை கத்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை தாங்குகிறீர், வழி நடத்துகிறீரே. மினோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. உடைய அதிசயங்களை நாங்கள் விவரிப்போம் ஆண்டவரே. நீர் எங்கள் சத்துருக்கள் எல்லாவற்றையும் முறியடித்திரே. நீதியுள்ள நியாயாதிபதியே, நமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த குடும்ப ஜபத்தின் மூலமாக இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஒற்றுமையை நீ தருவீராக ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமையை நீ தர வேண்டும், அன்பை தர வேண்டும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமையை தர வேண்டும் ஆண்டவரே. ஒரு புரிந்து கொள்ளுதலை தர வேண்டும் ஆண்டவரே. இந்த குடும்ப ஜபம் எல்லாரும் இணைக்கும்படியாக இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமானதாக, அந்த வியாதி சாதகமானதாக அல்ல, அந்த வியாதி வந்ததன் மூலமாக எங்களுடைய சபைகள், எங்களுடைய குடும்பங்கள் ஒருமனப்படும்படியாக, நாங்கள் வீட்டையும் ஆலயமாக மாற்றும்படியாக கிருபை செய்யும். இந்த வீடு ஜப வீடாக மாறும்படியாக கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரை புரிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய பெற்றோர்கள் எங்களுக்காக உழைக்கிறார்கள், எங்களுக்காக கஷ்டப்படுகிறார்கள், எங்களுக்காக வேர்வை சிந்துகிறார், ரத்தம் சிந்துகிறார் என்று புரிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸில் கூட ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள், எங்களுடைய விசுவாசிகள், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே ஞானசனம் எடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒருவரை கூட இந்த வியாதி அணுகாதபடிக்கு ரத்த கோட்டைகளே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய ஜெபத்தை நாம் எல்லோரும் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.